நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்கு ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 24 முதல் 34 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவாம். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகம் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஒரு சிறப்பான ஒரு கருப்பொருளோடு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் வெளி தேசத்திலே பணிக்காக அவருடைய நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பணியின் நிமித்தம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த கஷ்டங்களின் நிமித்தமாக சென்று பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நாட்களில் அடைபட்டு கிடக்கிறாங்க. எல்லா தேசங்களிலும் இந்த கொரோனாவினுடைய வேதனை, அதனால் எல்லாருக்கும் ஒரு பயம். இந்த மாதிரி பணி செய்ய சென்றவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு இடத்தை, ஒரு சில இடங்களில். அது ஒரு சிறைச்சாலையை போல தான், என்ன கம்பி இருக்காது அவ்வளோதான், அவங்க எல்லையை விட்டு வெளியில் போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வேதனை. இப்போ நம்ம வீடுகளெல்லாம் நம்ம எங்கேயோ போகிறோம் வரோம், வெளியில் உறவுகளோட பேசுகிறோம், அவர்களுக்கு எல்லாமே தடைபட்டு கிடக்கிற ஒரு தவித்து நிற்கிற வேதனைக்குள்ளே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் இன்று சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறோம், அவர்களை குறித்து சிந்திக்கிறோம். அவர்களுக்கும் இந்த திருப்பலியிலே ஒரு செய்தியை நம்ம சொல்லுகிறோம். தொடக்க நூல் 2:18 நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை, பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவர் ஒரு இந்த பூமியை படைத்தவர், ஒரு மனுஷன் தனியாக டிராவல் பண்ணுறதுக்கு அவரால் நம்மளை படைத்திருக்க முடியும். ஆனால் பாருங்கள், அந்த உறவினுடைய ஆழத்தை ஆண்டவர் அடிப்படையிலே வைக்கிறார், அந்த படைப்பினுடைய அதிசயமாய் வைக்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு உறவு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அது ஒரு கடினமான ஒரு நிலை. அது அதுதான் நம்முடைய உள்ளத்தினுடைய இயல்பு. எப்படி வந்து ஒரு மாடு வந்து அவுத்து விட்டால் அது போய் அப்படியே புல்ல மேயுமோ அது வந்து படுத்துக்கும், அதாவது இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுடைய மனங்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங்க்ட் உணர்வு ஒன்று உண்டு. அது என்னன்னா, தனிமையாக இருக்க முடியாது நம்மளால். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஹிட்லருடைய அந்த ஆட்சி காலத்தில் இரண்டு குழந்தைகளை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தாயோடு வைக்கிறாங்க, ஒன்றை வந்து வெறும் உணவை மட்டும் கொடுத்து ஒட்டு உறவு இல்லாமல் வைக்கிறாங்க. அந்த ஹியூமன் டச் இல்லாத குழந்தை செத்து போகுது 3 மாதத்தில். அப்படின்னா ஆண்டவருடைய அந்த படைப்பினுடைய அழுத்தம் என்னவென்று அந்த உறவில் இருக்கிறது, அந்த உறவினுடைய மகிமை. நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாமே பாருங்கள், இப்போ திருப்பலி கொடுக்குறோம், நிறைய பேர் நம்மளோட தொடர்பில் வராங்க, ஃபாதர் புஷ் வைக்கிறீங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அது உறவின் வெளிப்பாடு, அது உறவின் வெளிப்பாடு. இன்றைக்கி கூட இப்போ கூட ஒரு 3 பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க பேசினாங்க, ஃபாதர் உங்களை நாங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறோம் அப்படின்னாங்க. ஜீவன், ஜோவிட்டா, ஆலன், அது 3 பேர் சென்னையிலேருந்து பேசினாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னா, அந்த உறவுக்காக ஒரு ஆத்மா தேடிக்கிட்டே இருக்குது உறவு. என்ன தான் ஒரு அப்பா அம்மா, ஒரு பிள்ளைங்க, தம்பி தங்கைகள் இப்படின்னு ஒரு உறவு நமக்கு இருந்தாலும் அதோட மனசு நிற்காது, அந்த உறவை தாண்டி போகுது இன்னும். இதுதான் கடவுள் விரும்புகிற ஒரு காரியம், கடவுள் விரும்புகிற காரியம். அப்போ இந்த காரியத்துக்குள்ளே பாருங்கள், அன்புக்காக ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர் 12:15 அவர் சொல்கிறாரு, பவுலடியாருடைய வார்த்தை, நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் என்னையுமே மனமு வந்து அழித்திடுவேன். உங்கள் மீது நான் இத்தனை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் என்னையுமே மனமு வந்து அழித்திடுவேன். இன்றைக்கி நிறைய வீடுகளில் தாய் தந்தையர்கள் இப்படி ஒரு பணியாளர் இப்படி சொல்கிறாருன்னா அதையேத்தான் செய்துட்டுருக்குறாங்க. குடும்பங்களுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, உறவுகளை விட்டுட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகளை விட்டு வெளியில் போகிறாங்க, வெளி நாடுகளுக்கு போகிறாங்க. சில வீடுகளில் கணவன் போயிருக்காங்க, சில வீடுகளில் மனைவி போயிருக்கிறாங்க, சில குடும்பத்தில் கணவன் இருக்க மாட்டாங்க மனைவி மட்டும் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்காக தாய் போயிருக்கிறாங்க, தந்தை போயிருக்கிறாங்க, பிள்ளைகள் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். இன்றைக்கி அந்த உணர்வு, இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க நமக்காக தான் போய் அங்கே கஷ்டப்படுறாங்கன்ற உணர்வு இல்லாமல் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்கெல்லாம் வெளியில் தானே இருக்கிறாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டம் அது, அது வெளியில் போய் இருந்தால் தான் தெரியும். அது இருக்கிற அந்த 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 தனிமையினுடைய வேதனை நம்மளால் சொல்லி மாளாது. இந்த வெளி தேசத்துக்கு போகிறவங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். எங்களுடைய சகோதரன் எங்களுடைய வீட்டில் சில வருடங்களுக்கு முன்பாக முதல் முறையாக ஒரு வெளி தேசத்திற்கு போக நேர்ந்தது. அப்போது எல்லாம் ஆசை தான், எல்லாம் அங்கே போனால் எல்லாம் நல்லா பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற அந்த சூழல் எப்படி ரொம்ப கடுமையான ஒரு சூழல். ஏன்னா பணத்தை ஏஜென்ட் வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டான், கொடு அனுப்பலை, நாட்கள் கடந்து போகுது, பணத்துக்கு வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டுருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போது நெருக்குதல், மன உளைச்சல் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு வழியாக அந்த மகனை அனுப்பலான்னு அந்த ஏஜெண்ட்டு முடிவு பண்ணி நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் அனுப்பும் போது அடுத்த பயம், ஐயோ இவன் ஒழுங்காக தான் அனுப்புகிறானா, அங்கே போய் என்ன நடக்குமோ. பிள்ளைய நாங்கள் அனுப்பிச்சிட்டு நாங்கள் இங்கே கடந்து தவித்த நேரங்கள் எல்லாம் இன்றைக்கும் எங்கள் இதயத்தில் இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஐயோ பிள்ளை திருப்பி நம்மகிட்ட வருமா, பத்திரமா வந்துடுவானா. இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் ஒரு புறம் இந்த வழிகள் இருக்குது. நான் ஒரு முறை பாம்பே போனேன். நான் இப்போ பாம்பே போகும்போது ட்ரெயினில் உட்காந்துருக்கிறேன், இன்னமும் நினச்சா எனக்கு அழுவ வரும். அவர் வயது முதிர்ந்தவர், அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அவருடைய மகள் ஒரு 10 வயது 15 12 வயது மதிக்கத்தக்க ஒரு மகள், ஒரே பிள்ளை. போக வேண்டிய நேரத்தில் ஒவ்வொன்று அழுகுறாங்க எல்லாரும், எனக்கு பார்த்து கஷ்டமாக போச்சு. அப்பா அழுகுறாரு, புள்ள அழுகுது, சரி இதுங்க தான் இப்படி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கு. எது பிற ஒரு பையன் உட்காந்துருந்தான், வாலிப பையன், அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தான். அவனால் வழி அனுப்பாங்க, யாரும் பெருசாக வரல, அதனால் அவன் அப்படியே உட்காந்துருந்தான். அப்புறம் பேச்சு வாக்கில் பக்கத்தில் இருக்கிறவர் அவர் ஆறுதல் படுத்திருந்தார், கவலைப்படாதீங்க எல்லாம் சரி ஆகிட்டோம் எல்லாம் அப்படி இப்படின்னாரு. அவன் கண்ணில் அப்படியே ஒரு கண்ணீர் கலங்கி நிற்கிது. அப்புறம் தான் யாருன்னு கேட்டால், குழந்தை பிறந்து 15 நாள் ஆகுது, பிறந்த குழந்தை, அந்த குழந்தை பிறந்து 15 நாள் தான் ஆகுது, விசா வந்துருச்சு அப்ளை பண்ண போகணுங்கிற ஒரு நிர்பந்தம். பாருங்கள், அந்த பிறந்த குழந்தைய கொஞ்சி கூட முடியல. இப்படி போகிறவங்க பேராசையில் தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, பேராசையினால் போனவங்க, அவங்களெல்லாம் நம்ம இந்த கேட்டகரிக்குள்ளே வைக்கலை. தங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த தியாகத்தோடு போகிறவங்க, தங்களுடைய குடும்பத்துக்காக தங்களை அழித்து கொள்ள போகிறவங்க, நாட்டுக்காக போய் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. இது தங்களுடைய அந்த சிறிய வட்டத்திற்குள்ளே ஏதாவது ஒரு நல்லது நடந்து விடாதா அப்படின்னு ஓடி ஜெயிக்க விரும்புகிற பிள்ளைகளுடைய வேதனையை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய இந்த மாதிரியான சூழலில் அந்த மக்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன செய்யணும், யாரை பிடிச்சா ஜெயிப்பணின்னு அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். செயல்பாடு உங்களுது, டெக்னிக் எங்களுது, நாங்கள் சொல்லிக் கொடுப்பது உண்மை. இதில் ரெண்டு விதமான, ஒன்று அவங்களுக்கு நம்ம சொல்கிற செய்தி, ஒன்று இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு உட்காந்துருக்குறோம் பார்த்தீங்களா, நமக்கு ஒரு செய்தி உண்டு. பிள்ளைகளெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு நகைச்சுவையில் கூட பார்த்தேன், ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளையின் மீது கோபத்தில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த கிழவி வந்து, ஏப்பா கோடாரி தைலம் வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படின்னு கேட்கும். அப்போ அவன் கோபம் வரும், கோடாரி தைலம் வாங்கத்தான் இங்கேருந்து நாங்கள் போகிறேன்னா போ கிளவி அப்படின்வார். அப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வெளிநாடுலேருந்து வரவங்களை உடனே நினைக்கிறோம், என்ன எனக்கு இவ்வளோ தானா, இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பு, நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க வரும் அங்கே ஏர்போர்ட்டில் எல்லாம் செக் பண்ணி அவன் 20 கிலோ 25 கிலோ அளந்து அது உள்ளே இதை வைக்கலாமா அதை வைக்கலாமா, நம்ம ஜாமான் வைக்கணும், கொண்டு போகிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதனால தான் நான் வெளிநாட்டு போயிட்டு வரவங்க எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ பத்திரமா வாங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் என்ன, ஏதாவது சில பேர் கேட்பாங்க, என் தம்பி வெளிநாட்டில் இருக்கும்போது சொல்லுவாப்பில்ல, என்ன உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கே, எனக்கு ஒன்றும் வேண்டாண்டா கண்ணு, நீ வந்தால் போதும் அப்படிதான். இன்றைக்கி யார் வெளிநாட்டு போயிட்டு வந்தாலும் என்னோடய எண்ணம்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நான் வெளிநாடு போயிட்டு வருகிற போது இங்கே இருக்கிறவங்களாம் எதிர்பார்ப்பாங்க, நம்ம ஃபாதர் போயிட்டு வர எவ்வளோ லக்கேஜ் தூக்கிட்டு வர்றது, நம்ம 30 கிலோ தான் அளவுடு, அதுக்கு மேலே தூக்க முடியாது, அதுக்கு மேலே விட மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த பிரச்சனைகள், அதனால் இந்த எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிறவங்க, ஆமாம் அவங்க என்ன படுத்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் தப்பு. நான் கனடாவுக்கு போயிருந்தப்போ அங்கே அந்த நான் அந்த டீம் மெம்பர்ஸோடு இருக்கும்போது அவங்க தனிப்பட்ட விதமாக ஷேர் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நாங்கள் வெளிநாடு இங்கேருந்து பணம் அனுப்புகிறோம், எங்களுடைய நாடுகளுக்கு அனுப்புகிறோம், ஏழை மக்களுக்கு அனுப்புகிறோம். அவங்க நினச்சிக்கிறாங்க அங்கேருந்து கொளிக்குது போல இருக்குது, அள்ளி கொட்டுறாங்கன்னு. அங்கே பனி, 3 மாதம்தான் வெயில். நான் போயிருந்த அந்த வெயில் நாட்களில் தான், அது அந்த வெயில் நாளில் கூட ஹாட் சீசனில் கூட என்னால் வெளியில் சும்மா அப்படி நிற்க முடியல. அவங்க பழகிட்டாங்க, ஆனால் அந்த குளிர் மைனஸில் போகும், மைனஸில் போகும்போது அந்த அதில் அவங்க வேலைக்கு போகணும், ரோடெல்லாம் பனி கட்டி, காலையில் பால் பாக்கெட்டு என்னுடைய ஃப்ரிட்ஜ்லேருந்து நான் எடுப்பேன், அதை கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்தோம்னா நமக்கு அப்படியே கையெல்லாம் இழுத்துக்குது இப்படி பாருங்கள். அப்போ அவங்க பனியிலேயே வாழ்ந்து அந்த பனியில் போய் பிள்ளைங்கள்லாம் கேரல்ஸில் போய் பாடுறாங்க பணியில். அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் மிஷன் நடக்குதுங்கிற மகிழ்ச்சி. அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோமேங்கிற வேதனை நமக்கு ஒரு பக்கம், அதெல்லாம் ஃபாரின் கனடாவில் இருக்கிறார், அவர் லண்டனில் இருக்கிறார், அங்கே போய் பார்த்தா தெரியும் அந்த பிள்ளைகளுடைய தனிமை, வேதனை, வலிகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு அங்கேருந்து கொடுத்து உதவுறாங்க, வாயை கட்டி வயிற்றை கட்டி அவங்க கொடுக்குறாங்க. நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு அது அப்படி போடுவோம் இப்படி போடுவோம், அப்படி செய்தோம் என்று சொன்னால் பாவம் அது. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா குடும்பம் சேர்ந்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அந்த பிள்ளை வரும்போது உன்னுடைய உழைப்பினுடைய சேமிப்பை நான் காட்டுறேன் பார்ப்பான்னு சொல்லி காட்டணும். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு உழைச்சதுக்கு பலன் இருக்குது, சந்தோஷமாக அவங்க உழைப்பாங்க. தேவ பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் அதாவது செலவுகளை அப்படி அள்ளி, ஃபாரினில் இருக்கிற அப்படி அள்ளி விடுறது தேவ பிள்ளைகளை, அதெல்லாம் பாவம். ரத்தத்தை உறிஞ்சி நம்ம ஒரு வேலை செய்துட்ருக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் சமயத்தில் அந்த பிள்ளைகளை ஒரு வீடாக போய் கேரல்ஸ் பாட விடுறாங்க, பிள்ளைகள்லாம் போய் பாடுவாங்க ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் பேல்னு, அந்த பணியில் பாடிட்டு எல்லாம் சுனம் அடிச்சிட்ருக்கோம், எல்லாம் பாடிட்டு ஓடி வந்து காருக்குள்ளே உட்காந்திப்பாங்களாம், காருக்குள்ளே உட்காந்திட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் கையெல்லாம் தேய்ச்சி அந்த ஹீட்டர்லாம் கொடுத்து ஹாட் காஃபி எல்லாம் கொடுத்து அடுத்த ஒரு பத்து அரை மணி நேரத்தில் அடுத்த வீட்டுக்கு போகணும். அவங்க அடுத்த 15 நிமிஷத்தில் அதுக்குள்ளே இவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி திருப்பி அடுத்த வீட்டுக்கு போய் அங்கே போய் உடனே பாடி அவங்கள மகிழ்ச்சி படுத்திட்டு திருப்பி ஓடியாந்து எல்லாம் சூடு பண்ணி பாருங்கள். பீப்புள் ரியலி ஒர்க் ஹார்ட். இந்த மாதிரி ஆனால் அந்த வெளி தேசத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சில நேரத்தில் தவறாக புரிஞ்சுக்கொள்கிறோம், அவங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. ஆனால் அந்த வேதனையில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் நம்புங்க. பைபிள் சொல்லுது, தொடக்க நூல் 13:9 சொல்லுது. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரில் நம்பிக்கையான பிரிவு. நீ பிரிந்து கிடக்கிறீங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீ பிரியக்கூடாது, ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கையாக நீ இருக்கணும். இருந்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம். தொடக்க நூல் 13:9, நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா, என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன். இதை யார் சொல்கிறான்னா, ஆபிரகாம் சொல்கிறார், தன்னுடைய சகோதரன் லோத்துக்கிட்ட சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன், நீ இங்கிட்டு போனால் நான் அங்கிட்டு போகிறேன். ஹீ இஸ் சூஸிங் த ஜஸ்ட் ஆப்போசிட் சைட். அப்படி அப்போ எதை நம்பி அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரில் நம்பிக்கை. என் ஆண்டவர் இருக்கிறார் என்னோட, அவர் நான் எங்கே போனாலும் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதா, இந்த ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நம்புகிறீங்களா, இல்லை அங்கே இருக்கிற அதிகாரி காப்பாற்றுவான்னு நம்புகிறீங்களா? ஒரு சகோதரி டெய்லி சிங்கப்பூரில் லாக்டு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, வேலைக்கு போனவங்க. அங்கே வேலைக்கு போன இடத்துல அந்த கான்ட்ராக்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அவங்க வந்து இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலுன்னு சொல்ல முடியாது, ஒரு அடிமை, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. அது ஒரு சின்ன ஹால் தான், அது உள்ளே எல்லோரும் கிடப்பாங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் கொடுக்குற பூசை தான் டெய்லி எனக்கு ஆறுதல், நான் பார்த்தேன் ஃபாதர், எனக்கு நீங்கள் இவ்வளோ ஆறுதலாக எனக்கு பூசை அனுப்புகிறீங்க ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். ஒரு எளிய தாய், நம்ம முகத்தை பார்த்ததில்லை, ஆனால் அவருடைய அந்த குரலில் இருக்கிற ஏக்கம், அவருடைய குரலில் இருக்கிற அந்த வேதனை, ஆண்டவரில் இருக்கிற நம்பிக்கை எனக்கு தெரிகிறது. ஆண்டவருக்குள்ள நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்துவதைப் போல உயர்த்தி தான் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஊழியக்காரன் பாருங்கள், ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 2:17 பவுலடியார் சொல்கிறாரு, அன்பர்களே, நாங்கள் உள்ளத்தால் அல்ல உடலால் மட்டுமே உங்களை விட்டு சிறிது காலம் பிரிந்து தவித்தோம், உங்கள் முகத்தை காண பேராவலோடு ஏங்கி இருந்தோம். ஒரு ஊழியக்காரன், ஒரு மக்கள் விசுவாசிகளை பார்க்க முடியலன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணும்போது, ஒரு உறவு தன்னுடைய உறவுகளை இழந்து நிற்கிற போது, அதை எந்த வார்த்தையால் நம்ம வர்ணிக்க முடியும், வர்ணிக்க முடியாத வேதனைகள். ஆண்டவர் சொல், இந்த விடுதலை பயண நூலில் 12:49 சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே. வெளி தேசத்தில் போய் பாருங்கள், சட்டம் ஒன்றான்னு இல்லை. வெளி தேசத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் சட்டம் ஒன்றாக இருப்பது போல் தெரிந்தாலும் சட்டம் ஒன்று அல்ல. அவர்களுடைய சூழல் வேறு, அவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் யாரையாவது நம்மளோட இருந்தாங்கன்னா அவங்கள நாம் எப்படி பார்த்துக்கொள்ளணும், அவங்கள இரக்கத்தினால் நிரப்பணும். அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மாதிரி வருகிற பிள்ளைகள் அடிமைகளைப் போல் அவர்கள் இருப்பாங்க. நமக்கு கீழே தானே இவன் வேலை செய்கிறா, நான் கூப்பிட்டா வரணும் அப்படின்னு ஒரு முதலாளி நினைக்கிறான் அப்படின்னா, அவன் கண்டிப்பாக கிறிஸ்தவனாக இருந்துவிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆண்டவரை நம்புகிற மகன் இப்படி செய்துட்டான்னா அவன் தலையில் வருகிற நெருப்பு வேதனை, தலைமுறை தாண்டி சாபம், அவன் ஆத்மா ஈடேற்றம் அடைய முடியாது. ஏன்னா அடைப்பட்ட பறவையை கொன்று திங்கிற வேதனை அது, தேவப்பிள்ளைகள். அதனால தான் அந்த நேரத்தில் இரக்கம் காட்டுங்க. ஆபிரகாம் பாருங்கள், தன் மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறாரு, தன் மனைவின்னு சொல்லிட்டா எங்கே கொண்டு போட்டுருவாங்களோன்னு சகோதரின்னு சொல்ல சொல்கிறாரு. அந்த அரசன் அவளுடைய அழகில் மயங்கி அள்ளிட்டு போயிட்டான் அந்த பிள்ளைய. அப்போ பாருங்கள், அங்கே போய் அவன் கனவில் அவனுக்கு எச்சரிக்கப்பட்ட உடனே அவன் கூப்பிட்டு கேட்குறான், ஐயோ இது உன் பொண்டாட்டியா, ஆமாம் ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன். அது சொல்ல, என்ன பழிபாவம் நான் செய்திருப்பேன், பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் பாருங்கள் அவன் அரசன். தேவ பிள்ளைகளை இன்றைக்கி இந்த அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அவமரியாதைக்கு உட்படுத்துவது, இச்சைக்குரிய பாலியலுக்கு உட்படுத்துவது, ஆண்களாக இருந்தால் அவர்களையும் இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தக்கூடிய சூழல்கள் வெளி தேசத்திலே உண்டு. அவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அல்லது கொடுமைத்தனமாக வேலை வாங்கக்கூடிய வேதனைகள் உண்டு. ஒரு இடத்துல ஒரு சிறிய வேலை செய்கிறாங்க, அந்த இடத்துல அந்த வீட்டாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர்களை அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல அவங்க தனிமைப்படுத்துகிறாங்க. இந்த சகோதரி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு, எங்களுக்கு அவங்க சாப்பாடே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய வேதனை, இவ்வளோ நாள் விளைச்சிருக்கிறாங்களே, சரி நீ அவங்கள விட்டு வேலையை விட்டு அனுப்பு, ஏதாவது செய், ஆனால் எப்படி உணவு கொடுக்காமல் இருக்க முடியும்? எந்த தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளும்? நீ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இது ஏற்றுக்கொள்ளுமா? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டித்துக்கொள், அது உன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். உணவு கொடுக்காம, ஆண்டவரே உணவு கொடுக்காமல் எந்த உயிரையும் வைத்திருப்பதில்லையே, எப்படி அந்த மனிதர்களுக்கு அந்த இரக்கம், அந்த உணர்வு வந்தது? அப்படி என்றால் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? கண்டிப்பாக அந்த தெய்வத்தை நம்ம கேள்வி கேட்குறோம். ப்ரைஸ் அல்லாஹ். தேவ பிள்ளைகளே, எதிரிகளை கூட அன்பு செய்யணும்னு சொன்ன இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கேயோ ஒருத்தர் துன்பப்படுறாங்க, நம்ம கண்ணால் காண முடியல, ஆனால் உள்ளத்தால் நம்ம வேதனைப்படுக்க வேண்டும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், விடுதலை பயணம் 23:9 சொல்லுது, அந்நியரை நீ ஒடுக்காதே, அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள், ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள். ஆண்டவர் அந்நியர்கள் மீது எவ்வளவு அக்கறையாக பேசுகிறார் பார்த்தீங்களா? அந்நியர்களை ஒதுக்கிறாதப்பா, ஏன்னா நீ அப்படி தான் இருந்த, கவனிச்சிக்கோ. தேவ பிள்ளைகளே, குடும்பத்தை விட்டு பிரிந்தாலும் இந்த பிள்ளைகள் நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக நாங்கள் உங்களை பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறோம் அதனால் பாவம் பண்ணிடுவோம், இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பரிசுத்த கரமுனை தாங்கி இருக்கும், நீங்கள் உயர்வடைவீங்க. யோசேப்பு பைபிளில் பார்க்குறோமே, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யோசேப்புங்கிற ஒரு மனுஷனை குறித்து தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம். தன்னுடைய சகோதரர்கள் விற்று விட்டாங்க, சகோதரர்கள் விற்றாங்க, மற்றவன் தூக்கிட்டு போய் கடத்தி விற்கலை, சகோதரர்களே விற்றுட்டான். அப்போது அவன் பாருங்கள், அந்த மனுஷன் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட வேதனையில் கூட அவன் கடவுளை விட்டு விலகி போல. அந்த மகன் வாலிப பிள்ளை, அவன் அழுதுருப்பான், துடிச்சிருப்பான், இனி எப்படி என் தகப்பனை விட்டு என்னை பிரித்து கொண்டு வந்துட்டாங்களே, இப்படி உறவுகளை விட்டு என்னுடைய இடத்தை விட்டு நான் இப்படி கிடக்கிறேனே அப்படின்னு அவன் என்ன செய்யலை? அங்கே இருக்கிற தெய்வத்தை நம்புவதோ, அங்கே இருக்கிற சூழல்களை தன்னுடைய சூழலாக மாற்றிக்கொள்ள நினைப்பதோ அவனுடைய எண்ணமாக இல்லை. அவன் எந்த சூழல் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தான். இதுதான் ஆண்டவருக்குள்ளே இருப்பது. ஒரே ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிந்தது தான், அந்த போத்திபர், அந்த வீட்டு தலைவருடைய மனைவி அவன் மீது ஒரு மோகம் கொள்கிறாள். அவனுடைய அந்த உடலை பார்த்து அவன் மீது ஒரு மோகம் வருகிறது. அப்பொழுது நடந்த அந்த சம்பாஷணையில் நீங்கள் 39 தொடக்க நூலில் போடப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றால், அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார், வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை, இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை, பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல் ஃபெல்லோ, நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர வேறு எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும், இப்போ இங்கே தான் விஷயமே இருக்குது, இந்த மாபெரும் தீச்செயலை, இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். ப்ரைஸ் தி லார்ட். அந்த மகன் எங்கே இருந்தான் தெரியுமா? ஆண்டவருக்குள்ளே இருந்தான். அவன் அந்த அதிகாரியை ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தான்னா, அதிகாரியை ப்ளீஸ் பண்ணா என்ன, அதிகாரியோட மனைவியை ப்ளீஸ் பண்ணா என்ன, எல்லாம் ஒன்று தான். எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்னீக் துருன்னு சொல்லுவாங்க, ஸ்னீக் துருனா பாம்பு மாதிரி எங்கேயாவது இப்படி வளைஞ்சி வளைஞ்சி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது. இல்லை 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 இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் நோ ஸ்னீக் துரு. ஏசுநாதர் சாமி இங்கேயும் இங்கேயும் பூந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கலை, அவர் ஜெயித்தார். எப்படி? சிலுவையை தூக்கி கொண்டு நேரே நடந்து போனார் கல்வாரி மலைக்கு. எவனும் அவர் மீது சிலுவையை வைக்க முடியல, அவரே ஏற்றுக்கொண்டார். பாரா திதோமி என்கிற கிரேக்க வார்த்தை சொல்கிறது, அவர் தன் மீது அந்த பழியை ஏற்றுக்கொண்டார், ஒப்புவித்தார், அவனுடைய கையில் ஒப்புவித்தார். இயேசு யார், நாசரே, எதை யாரை தேடி வந்தீர்கள்? நாசரே இயேசுவை கீழே விழுகுறான். ஏன், அவரை யாரும் டச் பண்ண முடியாது, அவராக தன்னை கொடுத்தால் ஒழிய. அடையாளங்கள் வேதத்திலே உண்டு பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், அந்த தெய்வம் நம்மையும் குறித்து பேசுகிற போது, நீங்கள் ஆண்டு எந்த தனிமைப்படுத்தப்பட்ட எந்த ஒரு வேதனைக்குரிய சூழலில் இருந்தாலும் நீ கலங்காத, யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்தாமல் போயிடுவாரா? உன்னை தாங்காமல் போயிடுவாரா? உன்னை உயர்த்துவார், உன்னை தாங்குவார். இதோ இந்த தேவ பிள்ளைகளே, இதோ இந்த இசையா புத்தகத்தில் 54:6 சொல்லுது, கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார். நீ வந்து அவ்வளோ வேதனையில் கடந்தாலும் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். மகனே நீ கவலைப்படாத, இந்த உலகம் முழுமையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இங்கே வாழ்கிற ஒவ்வொருத்தனும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள. நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வந்துட்டீன்னா அவர்கள் அனைவரையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வைப்பேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை நம்பிக்கணும். இசையா 62:4 ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கையாளராய் நீ இருந்தீன்னா ஆண்டவருடைய வார்த்தை இன்று உனக்கு இப்படியாய் வருகிறது, கைவிடப்பட்டவள் என நீ பெயர் பெற மாட்டாய், பால்பட்டது என நீ உன் நாடு அழைக்கப்படாது, உன் வீடு அழைக்கப்படாது, எப்சிபா என்று நீ அழைக்கப்படுவாய், உன் நாடு பெய்யுளா என்று பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார், உன் நாடு மன வாழ்வு பெறும். ப்ரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, திருமணத்திற்கு ஒப்பான ஒரு மகிழ்ச்சி உன் வீட்டுக்குள்ளே கேட்கும். ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். நீ தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல நீ யாரோடு இருக்கிற, துதிங்க. மனசுக்குள்ளே துதிக்கிறதுக்கு எவனும் கட்டுப்பாடு வைக்க முடியாது. நீ வேலை செய்கிற வீட்டில் வேணால் உனக்கு கட்டுப்பாடு வைக்கலாம். இந்த தெய்வத்தை வணங்காதே, இப்படி நீ ஜெபிக்காதேன்னு சொல்லலாம். அதையும் இதையும் வைத்து உங்களால் ஜெபிக்க முடியாது. ஆனால் உன் உள்ளத்தில் நீ ஆண்டவரை வைப்பதற்கு எவனும் தடைபட முடியாது. செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்குரிய அபிஷேகத்தை கொடுப்பார். யூதித்து புத்தகம் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வலிமை, ஆண்டவரை பார்த்து யூதித்தமாக சொல்கிறாங்க பாருங்கள், உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று, நீ தாழ்ந்தோரின் கடவுள் நீர். கடவுள் யாருங்க? தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். நீ இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே வந்தீனாலும் ஆண்டவர் உன்னுடைய தேவன். யாருமே இப்படி சொல்லலை, எந்த தெய்வமும் இப்படி சொல்லலை. ஆனால் உன் ஆண்டவர் அவரை இப்படியாய் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? யோசேப்பை முன்னாடி வச்சுக்கணும். யோசேப்பு தன்னுடைய தேசத்தில் எப்படி ஆண்டவரோடு இருந்தாரோ அதே போல் நானும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்பணும். இசையா 52:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில், அடிமையாக்கப்பட்ட மகள் சியோனே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆண்டவர் சொல்கிறார், உன் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீக்கிவிடு, உன் உள்ளத்தில் இருக்கிற மனக்கவலைகளை போக்கிவிடு. அவங்க அதை சொன்னா, இவன் இதை சொன்னா, வேண்டாம். நீ எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிற? நீ ஆண்டவருக்குள்ள விடுதலை பெற்ற பிள்ளையா நில். ஒரு மகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாரு, இந்த பிள்ளை போய் அங்கே வேலை செய்து அங்கேருந்து அழுகுறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் கணவர் என்னை சந்தேகப்படுறார். எங்கே போய்? தேசத்தில், வெளி தேசத்தில் பாடுகள் பட்டு டைமிங் எல்லாம் மாறுது. அவங்க இரவு பூரா வேலை செய்கிறாங்க, விடிய கால படுக்க போகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறைந்த நேரம்தான் தூக்கம். பிறகு மீண்டும் எழுந்து மாட்டை போல வேலை செய்யணும். மனிதாபிமானம் என்பதெல்லாம் அங்கே கிடையாது. அப்படிப்பட்ட நேர இடத்துல அவர்கள் இந்த காசுக்காக பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த வேதனையில் கூட அவர்கள் கலங்கி போகலை. ஆனால் தான் நம்பின கணவன், தான் நம்பின மனைவி என்னை இப்படி கலங்கப்படுத்துகிற போது எவன் ஒடிந்து போகாமல் இருப்பான்? இப்படிப்பட்ட சூழல்களில் தாங்குகிற கணவன், தாங்குகிற மனைவி, உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் சொல்லணும் பிள்ளைகளே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகள். சில பேரெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துடுவாரோன்னு பயந்து கிடப்பாங்க. அவர் விசா கொஞ்சம் தள்ளி போயிட்டாக்க உடனே பொண்டாட்டி மூஞ்சி இப்படி போயிடுது. சில வீட்டில் புருஷன் மூஞ்சி இப்படி போயிடுது. ஏன்னா பொண்டாட்டி போனால் தான் காசு, புருஷன் போனால் தான் காசு. தேவ பிள்ளைகளே, தேவையில்லையா? அந்த காசை இங்கேயே எடுக்கலாமா? வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போம். நீ 10,000 சம்பாரி, நான் 10,000, ரெண்டு பேரும் சம்பாரித்தா 20,000 அந்த ஊருக்கு போதும். அதை தானே அங்கே போய் சம்பாரித்து நீ கொண்டு வந்து கொடுக்குறீங்க அங்கேருந்து. தேவ பிள்ளைகளே, இது ஒருத்தருடைய அநீதி. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒருத்தர், கணவரோ மனைவியோ, அவங்க அநீதி செய்கிறாங்க, அதனால் இன்னொருத்தர் துன்புறுறாங்க. இரக்கம் காட்டணும். நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கேட்டிருக்கிறார் நம்மக்கிட்ட. அதனால் வெளி தேசத்தில் வேலை செய்து தான் பிழைக்கணும் இல்லைங்க. வீட்டுக்குள்ளே கஞ்சியோ கூழோ குடித்து நம்ம பிள்ளைகளோட மகிழ்ச்சியாய் வாழ்வது மகிமை அது. தயவு செய்து வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவை இருந்தால் மட்டும் இருங்க, இல்லாட்டினா ஓடி வாங்க, பிள்ளைகளோடு இருங்க. ஆண்டவர் உங்களை பெருமையாய் வளர்த்தெடுப்பார். நீ எந்த இடத்தில் நடப்பட்டையோ அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். நீ வேறு இடத்துல போய் இல்லை, அது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நீ இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்துவார். அதுக்காக எல்லாரும் வந்துருங்கன்னு நான் சொல்லலை, ஆல்பட்டு சொன்னார்னு எல்லோரும் வந்துடாதீங்க. அப்புறம் இந்தியாவினுடைய நிதி நிலைமையெல்லாம் ஆடிடப்படாது தேவ பிள்ளைகளே. அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்கள். என் தம்பி போனப்போ கேட்டான், இருக்கிறதா வரதா? நான் சொன்னேன், கணக்கு போட்டு பார்ப்பா, இந்த ஊரில் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அந்த ஊரில் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம், ஒரு ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே ஃப்ளைட் ஏறிங்க வந்துடு, உனக்கு ஒரு ரூபா லாபமாக இருக்குன்னா அங்கே இரு. லாபம் இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு இருக்கணும் தேவ பிள்ளைகளே? ஆண்டவருடைய உறவுகளுக்கு காசு உண்டா? ஒரு தாயும் தந்தையும், ஒரு தாயும் மகனும் மகளும் இணைந்திருக்கிற அந்த மகிமைக்கு பணம் உண்டா? அதுக்கு யாராவது பணம் கொடுக்க முடியுமா? அந்த அன்பு உறவுக்கு நீங்கள் எந்த பணத்துக்காக நம்ம போய் எங்கே கிடக்கிறோம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்துட்டு ஐயோ குத்துதே கொடையுதேன்னா அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்வார், போ முதல்ல உன் ஊருக்கு போன்னுவார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஓடி வாங்க. இல்லை தேவை இருக்கிறது, எனக்கு இந்த இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்துவார் நம்பினீங்கன்னா இந்த நம்பிக்கையை நீங்கள் உள்ளே வைங்க. அந்நியனாய் நீ வாழ்ந்தாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தொடக்க நூல் 26:3 சொல்கிறாரு, அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய், நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் இருப்பார். நீ எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவர் இருப்பார். நீ என்ன செய்யணும்னா ஆண்டவரை நம்பி வாழணும். ஆண்டவரை நம்பு, அவர் உன்னை நிறைவாக்குவார். விடுதலை பயணம் 3:21 சொல்கிறது, அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவராக்குவேன், நீங்கள் வெறுமையாய் போகப் போவதே இல்லை. ஆண்டவர் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார், நீ அவரை நம்பினா. என் அன்பு பிள்ளைகளே, நர்மையான நாளில் அன்னை மரியாளுடைய அந்த திரு இருதய அன்பை நாம் நினைக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, திரு இருதய அன்பை நினைத்து நம்ம பூச வச்சோம், ஜெபித்தோம். அன்னை மரியாளுடைய இதயமும் அந்த அன்புக்காக ஏங்குகிற இதயம், அந்த மகனுக்காக அது ஏங்கி கிடந்த இதயம். மகன் ஊரெல்லாம் போயிடுவார், இயேசுசாமி அந்நியராக இருக்கிற போது இந்த தாய் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க, அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான காரியம், ஜெபித்தார்கள். அந்நிய தேசத்தில் இருக்கிற நீ அங்கே கையை உயர்த்தணும். இதோ அந்நிய தேசத்திற்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு, கணவனை மனைவியை பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வீட்டில் உட்கார்ந்திருக்கிற தாய் தந்தையர்கள், கணவன் மனைவியர் என்ன செய்யணும்னா, இங்கிருந்து அவர்களை நாம் ஜெபத்தால் தாங்கணும். அவர்களுக்காக நீ ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை துதிக்கணும். அந்நிய தேசத்தில் ஆண்டவரே அந்த மகளை அந்த மகனை நீங்கள் நிரப்புங்கப்பான்னு சொல்லி நீ இங்கிருந்து ஜெபிச்சின்னா அங்கே அவர்கள் பெருமையடைவார்கள். ஆவியானவர் போவார். இங்கே நீ ஜெபிச்சின்னா யாருக்காக யாருடைய பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிய ஆண்டவரை கூவி அழைக்கிறீர்களோ அந்த நபரை தேடி ஆவியானவர் போவார். இங்கிருந்து நம்மளால் பல மைல்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியும், அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஆவியானவர் ஒரே ஒருத்தர் தான். நீ கரம் உயர்த்துகிற போது அவருடைய பெயரால் அவர் ஓடுவார் உனக்காக. தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். நீ கலங்காதே, உன் வேதனை நாட்களிலெல்லாம் எழுந்து நில்லு, மன உறுதியாய் நில்லு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விசுவாசத்தோடு எழுந்து நில்லுன்னு சொன்னார். நீ நம்பு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். வாழ்க்கைங்கிறது எல்லா நேரமும் அப்படியே இருக்காதுங்க. அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது கிளாக்கில் வர, கடிகாரத்தில் வர பெண்டுலம் மாதிரி துன்பத்தின் உச்சத்துக்கு போகும். உன் வாழ்க்கை அங்கேயே நின்றுடும் நினச்சிடாத, டபக்குன்னு கீழே வரும். துன்பமெல்லாம் போய் ஒரு புதிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகும்போது நீ அங்கேயே பல்ல காட்டிக்கிட்டு இருக்கப்படாது. அங்கே இருக்கும்போது நம்ம நினச்சிடணும் அடுத்தது என்னன்னு தெரியல, ரெடி ஆயிரு, இட் வில் கம் டவுன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூத்திரம். அதான் நம்ம மகிழ்ச்சியில் இருக்கும் போதே துன்பத்தை நீயா எடுத்துக்கணும். பேதுரு அடிகளார் சொல்வார், நீயா போய் கடவுளுடைய பெயரால் நல்ல துன்பங்களை எடுத்துட்டினா, நன்மை செய்ய இறங்கிட்டின்னா அப்போ துன்பம் அதுவாக வராது, வேறு துன்பம் வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உன் வாழ்க்கையில் துன்பம் இருக்கும்போது வேறு புது துன்பம் வராது. நீ அதுலேயே மகிழ்ச்சியாக கடந்து இப்படியே படுத்து கிடந்தீங்கன்னா எங்கிட்டேருந்து வருதுன்னு தெரியாது துன்பம், அப்போ நீ நிலை குலைஞ்சு போயிடுவ. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறியா, என்ட்டவா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவு மனத்தாழ்மை உடையவன், ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். திருவிருதி ஆண்டவருடைய பெருவிழா நாளில் அந்த வாசகத்தை தான் நம்ம வாசித்தோம், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்போ கடவுளுக்கு எது பாரம், கடவுளுக்கு எது வலி, அதை பார்த்து நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் துன்பத்தையும் ஆண்டவர் இன்பமாய் மாற்ற வல்லவர். தர்மையான திருப்பலியில் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எதை நினைத்தும் நீ கலங்காத, எதை நினைத்தும் நீ வருத்தப்படாத, இந்த சூழல் உனக்கு வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், அதையும் நீ ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடு. ஆண்டவரே, இந்த தனிமை என்னை கொள்ளுகிறது, உமக்கு காணிக்கையாக்குற ஆண்டவருடைய பிள்ளைகள் தனிமையில் போகிறதே கிடையாது. பாருங்கள், இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு திருப்பலியை நாங்கள் யோசிக்கவே இல்லை. இது மாதிரிலாம் நடக்கும், இது மாதிரிலாம் செய்யணும்னு திடீரென்று யோசித்தோம். எல்லோரும் எதோ செய்வாங்க, நம்ம ஒரு பூசை வச்சு நம்ம போடுவோம், யாரோ பார்க்குறவங்க பார்க்கட்டுமேன்னு நாங்கள் ஆரம்பித்தோம். பாருங்கள், இது அநேகருக்கு ஒரு பெரிய ஒளியாக இருக்கிறது. இதை யாரும் திட்டமிடலை, ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார், எங்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம எல்லோரும் இதில் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறோம், ஒரே குடும்பமாக நாடுகள் தாண்டி இணைஞ்சு கிடக்கிறோம். இது கடவுளுக்கு மகிமை. அதனால தான் சொல்கிறோம், பாருங்கள், ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு இந்த இக்கட்டான சூழலில் எது அவர்களை ஆத்மாவை பலப்படுத்தும்னு அவர் அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால இந்த அடிமையை அவர் பயன்படுத்திட்டார். ஆல்பர்ட் சாமிக்கு பெருமை இல்லை, ஆண்டவருக்கு பெருமை. இந்த அடிமையை பயன்படுத்துகிறாரு. என்ன பேசணும், வாயிலிருந்து வார்த்தை அவர் போடுறாரு, அந்த வார்த்தையை அவர் தூக்கிக்கிட்டு போகிறாரு. யார் யார் ஆண்டவருக்கு முன்னாடி தங்களுடைய உடலை ஒடுக்கி உட்காடுறீங்களோ அவங்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்குது. பாருங்கள், இந்த லாக்டவுன் டயத்தில் கூட யார் கடவுள்கிட்ட இல்லையோ, இந்த வேதனையை குறித்து அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்களோ, கலங்கி போய் நின்னாங்களோ, அவங்களுக்கு நோய் வந்தது, நோக்காடு வந்தது, அவங்களுக்கு கலக்கம் வந்தது, சில பேர் மனநோயாளிகளாக மாறினார்கள். வெளிநாடு தேசத்தில் ஒரு கணவன் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை வெட்டி போட்டான். ஏன் இந்த கொடுமை? அவர்கள் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளே இல்லை, அதனால் வந்த விளைவு. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அவங்கள உட்கார வைங்க. அந்நிய தேசத்தில் வாழ்கிற பிள்ளைகள், நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், உன்னுடைய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டவருக்கு கொடு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த காணிக்கைகளோடு நாம் துன்பப்படுகிற பிள்ளைகளுடைய அந்த வேதனை வழிகளையெல்லாம் அந்த பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். அன்னை மரியாளுடைய இந்த திரு இருதய அன்பு பற்றி எரிகிறது. இந்த திருச்சபையை வந்து நம்ம தாய் திருச்சபைன்னு சொல்கிறோம். இந்த தாய் அன்புள்ள திருச்சபை கொடுத்துருக்கிற வழிபாடுகளுக்கு மத்தியில் தாயினுடைய அந்த அன்பு பெருவிழாவில் இந்த பிள்ளைகளை அந்த தாயுள்ளம் கொண்ட கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர் தாமே அவர்களுக்கு நிறைவான ஆற்றலையும் நிறைவான மகிழ்ச்சியும் இந்த நாட்களில் தரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் நாங்களும் மக்களிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூயாவியாரின் ஒளியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கண்ணியான புனித மரியாவின் வேண்டலால் உமது திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றி கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.